அன்பர் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை மார்ச் மாதம் 30 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில், டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்த செய்தி.
டெல்லியில் 17 நாளாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜந்தர் மந்திரிலிருந்து பக்கத்தில் இருக்க வந்து மத்திய அலுவலகத்தில் இருந்தோ பிரதமர் அலுவலகத்தில் யாரும் வந்து எட்டி பார்க்கல. அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்.
இலங்கையில் மன்னார் முசலி பிரதேசத்தில் முஸ்லீம்களின் பூர்வீக இடங்களை வில்பத்து வனப்பகுதி எல்லையாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து நடைபெறும் போராட்டம் குறித்து ரிசாத் பதியுதீன் பேட்டி.
ஜனாதிபதியை நாங்கள் மீண்டும் கண்டித்து இந்த விடயத்தை பேசியிருக்கிறோம், பிரதமரை கண்டிக்க இருக்கிறோம். இங்கு எங்குமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சர்வதேசத்துக்கு சென்றாவது நியாயம் பெறுவதற்கான அத்தனை போராட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க
கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் மாலதி. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலக உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை பிரிட்டன் சட்டங்களாக மாற்றும் தனது திட்டங்களை பிரிட்டன் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த சட்டமாற்றம் தொடர்பான மசோதா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் முழுமையாக வெளியேறிய பிறகு பிரிட்டனின் விவகாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் தலையீட்டை முடிவுக்கு கொண்டுவரும். பிரெக்சிட் குறித்த விவகாரங்களை கையாளும் அமைச்சர் டேவிட் டேவிஸ், இந்த மசோதாவிற்கு பிறகு பிரிட்டன் நாடாளுமன்றம் சட்டங்களை நீக்கவும் திருத்தவும் மற்றும் மேம்படுத்தவும் முடியும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி இந்த திட்டங்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்றத்தின் மீளாய்வு இல்லாமல் சட்டத்தை மாற்றுவதற்கு பரவலான புதிய அதிகாரங்களை அமைச்சர்களுக்கு கொடுக்கும் என்று கூறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகிய பிறகு அதனுடனான எதிர்கால உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு முன்னதாக பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவது குறித்த சட்ட விவகாரங்களை இறுதி செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்தே வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டன் முதலில் தனது நிதி சார்ந்த பொறுப்புகளையும் பரஸ்பரம் பிற நாடுகளுடனான குடிமக்களின் உரிமைகளையும் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் அதிபர் தெரிசா மேயை கேட்டுக்கொண்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் மீதமுள்ள 27 உறுப்பு நாடுகளுக்கும் பிரிட்டனுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பொதுவான அணுகுமுறைக்கு ஒப்புக்கொள்வதற்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்டு டஸ்க் வெள்ளிக்கிழமைக்குள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 முன்பு கொல்லப்பட்ட வடகொரிய தலைவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் கிம் ஜோங் நம்மின் உடல் வடகொரிய தலைநகர் பியாங் யாங்குக்கு திரும்ப அனுப்பப்படுவதாக மலேசிய பிரதமர் நசீப் ரசாக் தெரிவித்தார். மேலும் வடகொரியாவை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்த 9 மலேசியர்களும் தற்போது தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக மலேசிய பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இருந்ததா என்பது குறித்து விசாரிக்க உருவாக்கப்பட்டுள்ள குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களை கொண்ட அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் குழு ஒரு முழுமையான விசாரணை செய்யப்போவதாக உறுதியளித்திருக்கிறது. செனட் சபையில் இன்று விசாரணை தொடங்கியது. இதற்கு இணையாக பிரதிநிதிகள் அவையிலும் ஒரு விசாரணை நடக்கும். ரஷ்யா எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல முக்கியமான மாகாணங்களில் போலியான செய்திகளை பரப்பியது என்பது குறித்து ஆராயப்போவதாக ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் துருக்கி அதிகாரிகளுடன் தான் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சிரியாவில் ஸ்திரத்தன்மை கொண்ட பகுதிகளை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ரெக்ஸ் டில்லர்சன் கூறுகிறார். துருக்கி வெளியுறவு அமைச்சர் மெல்வுட் கவுசகுலுவுடன் கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய டில்லர்சன், ஐஎஸ் தீவிரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றிய பகுதிகளை பாதுகாப்பது இருக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் சிரியாவில் உள்ள குர்தின கிளர்ச்சியாளர்களோடு அமெரிக்கா வைத்திருக்கும் கூட்டணியை துருக்கி வெளியுறவு அமைச்சர் மீண்டும் விமர்சித்தார். ஜப்பான் நாட்டின் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் ஒன்றான தொஷிபா 9 டாலர்கள் மதிப்பீட்டிலான வருடாந்திர இழப்பை சரிகட்ட தனது மிகவும் வெற்றிகரமான மெமரி சிப் வர்த்தகத்தை விற்பதற்கு அதன் பங்குதாரர்களின் ஒப்புதலை பெற்றுவிட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். டெல்லியில் கடந்த 17 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களும் விவசாயிகளும் போராட்டங்களை இன்று நடத்தியுள்ளனர். தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த 17 நாட்களாக கூடுதல் வறட்சி நிவாரணம், விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சுமார் 100 பேர் இன்று காலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியில் வர காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனால் காவல்துறையுடன் மாணவர்களுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கு பிறகு குரலகத்திற்கு அருகில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை காவல்துறை கைது செய்தது.
டெல்லியில் பதினேழு நாளாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜந்தர் மந்திரிலேருந்து பக்கத்தில் இருக்க வந்து மத்திய அலுவலகத்தில் வந்தோ பிரதமர் அலுவலகத்துலேருந்தோ யாரும் வந்து எட்டி பார்க்கல. அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கோரிக்கையை வந்து நிறைவேற்றி வைக்கணும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து ஒப்பந்தத்தை இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க, அதை வந்து உடனே கைவிடணும்.
இதே போல கோயம்புத்தூரில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வாவு சிதம்பரனார் மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து டவுன்ஹால் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறை கைது செய்தது. இதற்கிடையில் திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமை புறக்கணித்த விவசாயிகள் தில்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் ஹஸ்தம்பட்டியில் உள்ள செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்தியவர்களை கீழே இறக்கிய காவல்துறை அவர்களை கைது செய்தது. அதேபோல சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் செல்லும் ரயிலை செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் மறித்து போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரயில் விடுவிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்திலும் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். சென்னை கடற்கரையில் நேற்று சில மாணவர்கள் திடீரென விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கியதை அடுத்து இன்று மெரினா கடற்கரை நெடுக காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.
முரளிதரன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவர் மறைந்துவிட்ட காரணத்தால் அவரை விடுவிக்க முடியாது என்றும் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை வசூலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அது எப்போது விசாரணைக்கு வரும் என்று செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்டேன்.
பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் மீது அந்த வழக்கு வந்த பொழுது ஒரு தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பில் ஜெயலலிதா அவர்கள் மறைந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு வந்தன என்று கூறி மற்ற 3 பேருக்கும் 4 ஆண்டுகால சிறை தண்டனையை உறுதி செய்தது. இதனை சீராய்வு மனுவாக கர்நாடக அரசு மார்ச் 21ஆம் தேதி ஒரு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் ஒருவர் மறைந்துவிட்ட காரணத்தினாலேயே அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு முடிவுக்கு வந்தது என்று கூற முடியாது. ஏனெனில் இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் இறந்திருக்கிறார்கள். தீர்ப்பு வந்து ஜூன் மாதம் 2016 7ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்தது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி 2016 ஆகும். எனவே ஒரு வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஒருவர் குற்றச்சாட்டு உள்ளவர் ஒருவர் இறக்க நேரிட்டால் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிலுவையில் இருக்கும், முடிவுக்கு வந்ததாக கூற முடியாது. எனவே எப்பொழுது உச்சநீதிமன்றம் கீழ்கோர்ட் அளிக்க தண்டனை முழுவதும் உறுதி செய்யப்பட்டதோ ஜெயலலிதா மீது உள்ள குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட வேண்டும். அவருக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த 100 கோடி ரூபாய் அபராதத்தையும் அவருடைய சொத்துக்களை விற்று அதை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு ஏப்ரல் 5ஆம் தேதி நீதிபதிகள் முன்னிலையில் நேரடியாக முதலில் விசாரணைக்கு வராது.
இந்த மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் வாதிடுவதற்கு அவர்கள் ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும். இப்போ ஜெயலலிதா வந்து உயிரோடு இல்லாத நிலையிலே வந்து இப்போ அந்த தரப்பினுடைய வழக்கறிஞர் வந்து யார் ஆஜராவார்கள்? அது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு சரிசமமான முறையான நீதி கிடைப்பதற்கான வகையிலே வந்து அந்த ஒரு விசாரணை நடக்குமா?
அவர்கள் இது போன்ற சீராய்வு மனு தாக்கல் செய்தால் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அளித்துதான் தங்களுடைய முடிவை கூற வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் நோட்டீஸ் இல்லாமலேயே கூட இதை விசாரணை அவர்களாகவே இந்த சீராய்வு மனுவில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை கருத்தில் கொண்டு அவர்களாகவே கூட முடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இந்த ஜெயலலிதா சம்பந்தமாக இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதினால் அப்பொழுது முறையாக நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவ்வாறு நோட்டீஸ் அனுப்பும் பொழுது மற்ற 3 பேருக்கும் சேர்த்துதான் நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். ஜெயலலிதாவுக்கு மட்டுமாக நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பில்லை.
மனுவை வந்து விசாரிக்க முடிவு செய்யும் பட்சத்திலே வந்து இது வந்து உடனடியாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
உடனடியாக முடிந்தவர்கள் ஏனெனில் அந்த பினாகி சந்திரகோஷ் அவர்கள் மே 1 மாதம் ஓய்வு பெறுகிறார். எனவே அவர் மே 1 மாதம் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுவிடும்.
செய்தியாளர் வெங்கடேசன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மன்னாரில் முசலி பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம்களின் பூர்வீக இடங்களில் பெரும்பகுதியை வில்பத்து வனப்பகுதி எல்லையாக ஜனாதிபதி அறிவிப்பில் பிரகடனப்படுத்தியுள்ளதை கண்டித்து முஸ்லீம்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதுகுறித்து அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான ரிசாத் பதியுதீன் அவர்களிடம் கேட்டேன்.
குறிப்பாக முசலி பிரதேச செயலகம் என்பது 85% முஸ்லிம் மக்கள் 1981 சென்சஸ் அடிப்படையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை இன்றும் கூறுகிறது, இந்த 85% முசலியிலே முஸ்லீம்கள் வாழ்ந்ததனால் அத்தனை பேரும் 90 வெளியேற்றப்பட்டதனால் 20 வருடங்களாக அந்த மக்கள் வாழாத அத்தனை பகுதியும் காடாகத்தான் காட்சி வந்தது. எனவே GPS பயன்படுத்தி இவற்றை வனவளமாக 2012 அன்றிருந்த அமைச்சர், வனத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அதை கெசிட் பண்ணியிருந்தார். அதுதான் தவறு என்று நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தோம். அந்த தவறை திருத்துவதாக கூறி இந்த மக்கள் தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற பாதையோடு சேர்ந்து 250 மீட்டர் 2 பகுதியிலும் உள்ள பகுதிகளையும், பழைய பள்ளிவாசல்கள் பழைய வீடுகள் இருந்த ஒரு சில பகுதியும் விட்டுவிட்டு இந்த மக்கள் 90 முதல் அந்த பிரதேசமெல்லாம் தங்களுடைய பிரதேசங்களாக அந்த மக்கள் விவசாயம், மேச்சத்தலவை, கால்நடை வளர்ப்பு போன்ற பல நடவடிக்கைகளை செய்து அந்த பிரதேசத்தை இன்று மீண்டும் கெசட் பண்ணியிருக்கிறார்கள் வனவளமாக. இதனால் இந்த மக்களுக்கு ஒரு பகுதியிலே கடல், மறுபகுதியிலே வனவளம், இவ்வாறு ரெண்டுக்கும் இடையிலே அந்த மக்கள் இன்று கத்தளிக்கின்ற ஒரு அபாண்டமான பயங்கரமான ஒரு சூழல் இந்த கெசட்டினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
இப்ப அரசாங்கத்திடம் உங்களுடைய கோரிக்கை என்ன?
ஜனாதிபதி அவர்களை உருவாக்குவதிலே எங்களுடைய கட்சி, எங்களுடைய சமூகம் அதே போல பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை ஜனாதிபதி மறந்திருக்க மாட்டார் என்ற காரணத்தினால் அவரிடத்திலே நேரடியாக சென்று தொலைபேசியிலும் பேசி நேரடியாகவும் சென்று இதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டிய நியாயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் அவர்களிடத்திலே கெசட்டை வாபஸ் வாங்க வேண்டிய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக நான் அமைச்சரவையில் கூட ஒரு பத்திரத்தை சமர்ப்பித்து அமைச்சர்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இந்த அத்தனை காணிகளை விடுவிக்குமாறு கோருவதற்கு நான் திட்டமிட்டேன்.
ஒருவேளை உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இந்த அரசுக்கு உங்கள் கட்சி அளித்து வரும் ஆதரவை வந்து வாபஸ் பெறக்கூடிய சாத்திய கூறியிருக்கிறதா?
இது சம்பந்தமாக நாங்கள் அவசரமாக கட்சியை கூட்டியிருக்கிறோம். இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம் வாழ முடியாத ஒரு நிலை இருந்ததனால் தான் இந்த அரசை கொண்டு வந்தோம். எனவே இந்த அரசு செய்திருக்கின்ற ஒரு பெரிய தவறாக இந்த நடவடிக்கை, இந்த கெசட்டை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தவறை திருத்துவதற்காக ஒட்டுமொத்த எங்களுடைய சமூகமும் அமைப்புகளும் எங்களுடைய அரசியல் பலத்தையும் பயன்படுத்தி நிச்சயமாக வேறு சமயத்தை சார்ந்த வேறு ஜனநாயக ரீதியாக சிந்திக்கின்றவர்கள் ஒத்துழைப்பை பெற்று இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். எதிர்காலத்தில் இந்த அரசு இவ்வாறு இந்த விடயத்திலே அவர்கள் தவறு செய்வார்களாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை எங்களுடைய கட்சி கூடி தீர்மானிக்கும். சமூக அமைப்புகளும் இன்று நாங்கள் மாலை அகில இலங்கை ஜம்யத்துல்லமா, அரசியல் கட்சிகளுடைய பல பிரதிநிதிகள், அதே போல சிவில் அமைப்புகள், முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் கவுன்சில், அதே போல இன்னொரு வையம் போன்ற பல அமைப்புகள் இன்று நாங்கள் மாலை ஒன்று சேர்ந்து நாங்கள் பேசினோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பதை பற்றி நாங்கள் பல முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அவற்றை கட்டம் கட்டமாக நாளை ஜனாதிபதியுடைய செயலாளரோடும் உரிய அதிகாரிகளோடும் எங்களுடைய எல்லோர் சார்பாகவும் ஒரு குழு போய் சந்தித்து இதை உடனடியாக வாபஸ் வாங்குவதற்கான நியாயத்தை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எனவே அதிலே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அதன் பிறகு நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஜனாதிபதியை நாங்கள் மீண்டும் சந்தித்து இந்த விடயத்தை பேசியிருக்கிறோம். பிரதமரை சந்திக்க இருக்கிறோம். எனவே சந்திப்பதற்குரிய நியாயத்தை கேட்போம். அமைச்சரவையில் இதற்காக போராடுவோம். பாராளுமன்றத்திலே போராடுவோம். இங்கு எங்குமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சர்வதேசத்துக்கு சென்றாவது இந்த நியாயத்தை இந்த சமுதாயத்துக்காக பெறுவதற்கான அத்தனை போராட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம்.
ரிசாத் பதியுதீன், கடந்த 2008 ஊடகவியலாளரை கடத்தி சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் 6 பேருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுகுறித்து KS உதயகுமார்.
கடந்த ஆட்சிக்காலத்தில் த நேஷன் பத்திரிகையின் ஊடகவியலாளர் கீத் நுயாரை கடத்தி சென்று சித்திரவதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் 6 அங்கத்தவர்களுக்கு பிணை வழங்க கல்கிசை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பொன்றில் நிறுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். தற்போது வெளிநாடொன்றில் வசித்து வரும் கீத் நுயார் இந்த அடையாள அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு நீதிமன்றம் முன் ஆஜராக தவறியமை காரணமாக அது 2 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இன்று இறுதியாக அடையாள அணிவகுப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது கீத் நுயார் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்படி அடையாள அணிவகுப்பை ரத்து செய்த நீதிபதி சந்தேக நபர்களான ராணுவ அங்கத்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்டார். மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2008 கடத்தப்பட்ட கீத் நுயார் ராஜபக்ஷ ஆட்சியின் கீழ் ராணுவத்தில் இடம்பெற்ற ஆயுத கொள்வனவுகள் மற்றும் பதவி உயர்வுகள் சம்பந்தமாக கடுமையாக விமர்சித்து வந்த ஒரு ஊடகவியலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
KS உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.